நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தர் ஆனந்தர் கூடல் சுந்தர் ஆனந்தர் கூடல், சொல்ல மட்டு குடியில் வான்மீரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, கோயூர் கோலாக்கார் மயூரங்குதம்ப, கோயூர் கோராக்கார் மயூரங்குதம்பை, திருவர்ணையூரடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருடலமுயவே, ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமையும். அதன் பிரகாரம் போன சனிக்கிழமை வந்த ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் காணாமல் இருக்கின்றது, அதற்கு பதில் காணும் காண்போம் என்று அதைத் தொடர்ந்து இந்த குடும்பத்தினர் மீண்டும் சத்சங்கத்தில் இருந்து பல விடயங்களை பாபாஜியின் புத்தகத்தில் கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். மிகவும் முக்கியமான விடயங்கள் அது, வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். அதை பற்றி நாங்கள் எல்லோருமே அறிய வேண்டும். முதலாவதாக சென்ற வாரம் அந்த கேள்விக்குரிய கேள்வியையும் பார்த்து பதிலையும் பார்ப்போம். ஒரு நண்பர் சாதகர் எங்களுக்கு தன்னுடைய சாதனையையும் செய்கின்றார் பல காலமாக. அதே நேரம் அவருடைய தொண்டிலும் அவர் சிறந்து நிற்கின்றார், தொண்டு செய்வதற்கு உதவி செய்கின்றார், சங்கத்திற்கும் உடல் அளவிலான உதவி செய்கின்றார். ஆனால் அவருடைய கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நான் முந்தி அதை பெரிதாக சிந்திப்பதில்லை, இந்த சைவ சித்தாந்தம் படிக்க தொடங்கும் வரைக்கும். இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால், முதல் இருந்த கேள்விதான், ஆனால் இப்போது அதை கேட்க வேண்டும் போல் தோன்றுகின்றது. நான் அன்பிலும் தொண்டிலும் பாபாஜி சொன்ன இரண்டு தங்க விதியிலும் இயன்றளவு இருக்கின்றேன். இருப்பினும் என்னால் தொடர்ச்சியாக இந்த இரண்டிலும் இருக்க முடிவதில்லை. எப்படியாவது இதிலிருந்து விலகி மீண்டும் இதற்குள் வருகின்றேன். ஆகவே எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், ஐயா, ஏன் என்னால் அதில் தொடர்ந்து நிற்க முடியவில்லை? அதற்கு ஏதாவது உபாயம் இருக்கின்றதா? அதில் தொடர்ந்து நான் செயல்படுவதற்கு, வலுவாது நின்று செயல்படுவதற்கு என்பது அவருடைய கேள்வி. நிச்சயமாக உபாதைகள் உண்டு. அதுவும் சைவ சித்தாந்தத்தில் இந்த உபாதைகள் வகுத்து கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக நீங்கள் சொன்னதை வைத்து சிந்திப்போம். உங்களால் தொண்டிலோ அன்பிலோ தொடர்ந்து நிற்க முடியாதிருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள். விடுபடுகின்றது, மேலும் திரும்பவும் வருகின்றது, திரும்பவும் விடுபடுகின்றது. இதற்குரிய முதலாவது காரணத்தை பார்த்தால், ஒரு காரியம் காரணம் இல்லாமல் நடக்காது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. முதலாவது மூல காரணமாக இதை பார்த்தால் அது உங்களுடைய வினை, அது மூல காரணம். அந்த வினை காரணமாக மாயையும் அது தொடர்பு படுத்துகின்றது தன்னை. ஆனால் அதை விட வேறு பல துணை காரணங்கள் இருக்கலாம், அது எதுவாகவும் இருக்கலாம். உங்களுடைய நிலையை குழப்புவதற்கு அது உலகம் சார்ந்ததாக இருக்கும், உங்களுடைய குடும்பம், நண்பர்கள், உங்களுடைய சமூகம், இவர்கள் எல்லோரும் தாளும் இந்த விடயங்கள் வரலாம். அதை துணை காரணங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மூல காரணத்திற்கு அவை துணை காரணங்களாக அமையும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இதற்கு உபாயம் என்ன, வழி என்ன என்பதை சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. முடிந்தளவு சிறு விடயங்களை பார்ப்போம். முதலாவது, நாங்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் முயற்சி வேண்டும், வைராக்கியம் வேண்டும் என்று பாபாஜி அவர்களும் கூறுகின்றார்கள் தன்னுடைய புத்தகத்தில். முயற்சி வைராக்கியம் இந்த ரெண்டும் இல்லாமல் உங்களால் தொடர்ச்சியாக நிற்க முடியாது. நிற்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக நிற்க முடியாது. அதை அறியேனும் உணர்ந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பணியில் உணர்ந்து கொண்டு போகின்றேன். ஆகவே அந்த முயற்சியும் வைராக்கியமும் மிகவும் முக்கியம். அதுதான் முதல் அடிப்படை தேவை. இவற்றை நீங்கள் நிர்ணயித்து உங்களுடைய வாழ்க்கை முறையை அல்லது உங்களுடைய அன்பு தொண்டு செலுத்தும் முறைகளை நீங்கள் செய்து கொண்டு போகும்போது இதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறும். சரியையா, முயற்சி செய்கின்றேன், வைராக்கியமாக இருக்கின்றேன், இன்னும் தவறுகின்றேன் என்று நீங்கள் என்னை கேட்டால், நிச்சயமாக அதற்கு அடுத்த வழியும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. சிவனடியார் கூட்டத்தில் இருக்க வேண்டும், கிரியா யோகம் கூறுகின்றது, சாதகர்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்லதையே செய்து நல்லதையே நினைத்து கெட்டவற்றை அகற்றி சித்தத்தை துப்புரவு செய்து கொண்டிருந்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த வழிகளிலிருந்து வழி தவற மாட்டோம் என்று கிரியா யோகம் சொல்கின்றது, பதஞ்சலி யோகம் சொல்கின்றது. அதை விட சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் அமைந்திருக்கின்றது. ஆகவே எந்த வழியில் பார்த்தாலும் எங்களை சுற்றி வேலி போட வேண்டும் என்பது இரண்டாவது பதில். சரி, இது ரெண்டையும் போட்டுவிட்டேன் என்று நீங்கள் கேட்கலாம், கேட்கவில்லை, கேட்பீர்கள். அப்படி இருந்தும் தவறுகின்றேன் என்றால் அதற்கு என்ன வழி என்று நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் எங்களை நாங்கள் சாட்சி பொருளாக வைத்து இதை செய்ய வேண்டும் என்று அடுத்த பதில் தருகின்றார்கள் பாபாஜி அவர்கள். சாட்சி பொருள் என்றால் என்ன? எங்களை இந்த விடயங்களிலிருந்து, அன்பிலிருந்து, தொண்டிலிருந்து எங்களை விலத்தி வைத்து நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை பார்ப்பது. வெளியில் நின்று பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்போமாக இருந்தால் அது தவறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் தவறும் வழி உங்களுக்கு பளிச்சு பளிச்சென்று தெரிய வரும், தவற மாட்டீர்கள். சரி, அதில் கூட நாம் வெற்றி பெறுகின்றேன், அதற்கு மேலும் தரங்கள் இருந்தால் என்ன வழி என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், குரு பணி, இறை பணி நிற்க வேண்டும் என்று கிரியா யோகமும் சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. அதுதான் இறுதி நிலை. நாங்கள் எதை செய்தாலும் குருதான் செய்கின்றார் என்று குருவை முன்னுக்கு முன்னால் வைத்து செய்ய வேண்டும், அல்லது திருவை முன்னால் வைத்து செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் குரு பணி திரு பணியில் நிற்கும் போது நிச்சயமாக தோல்வி என்பது இல்லை, முழுமையாக இல்லை. நாங்கள் என்றுமே இதன் வழியில் நிற்போம், அந்த இறுதி நிலையில். ஆகவே பல உபாதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும். சிறிது சிறிதாக காத்திசர் சொல்வது போல கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்களை அதில் அளந்த பண்ண வேண்டும். அதன் வழி நிற்போமாக இருந்தால் நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில் செயல்முறை இரண்டும் பாபாஜி உங்களுக்கு தருவார் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை என்பது உங்களுடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே ஒரே நாளில் இதில் இருந்து விட்டு விடுபட முடியாது. சிறிது சிறிதாக எங்களை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த வழிகளை நீங்கள் கையாளலாம் என்பது என்னுடைய தாழ்மையான விடை உங்களுடைய கேள்விக்கு பாபாஜி பெரம்பொருளின் ஆசியுடன். இப்போது அடுத்த அன்பர் அடுத்த குடும்பத்தினர் தந்த விடயங்களை பார்த்து விடுவோம். உங்களுடைய கேள்விக்கும் அது பாபாஜி பெரம்பொருளாய் பார்த்து அந்த கேள்வியை இந்த வாரம் வைத்ததற்குரிய காரணத்தை நான் உணர்கின்றேன். ஏனென்றால் சென்ற புதன்கிழமை நாங்கள் வாசித்த வாசிப்பில் இருந்துதான் இந்த கோடுகள் போடப்பட்டிருக்கின்றன இந்த குடும்பத்தினரால். ஆனால் முதல் அன்பர் கேட்ட கேள்விக்கும் அந்த வாசிப்புக்கும் முழுக்க சம்பந்தம் உண்டு. பொறுமையாக கேளுங்கள். இந்த முதல் கேள்வியை கேட்ட அன்பருக்கு ஒரு வேண்டுகோள். இந்த இன்று நடக்கும் சத்சங்கத்தில் வரும் விடயங்கள் உங்கள் பல விடயங்கள் உங்களுக்கு பதிலாக அமையும். போன வாரம் புதன்கிழமை நாங்கள் வாசித்ததிலிருந்து கோடு போட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அதாவது ஆறு விஷயத்தை அகற்ற வேண்டும் என்று பாபாஜி கூறுகின்றார். ஆறினை சேர்க்க வேண்டும் என்று கிரியா யோகத்தில் பாபாஜியினால் கூற்று கொடுக்கப்படுகின்றது. அதுதான் முதல் நிலையாக பாபாஜி பரிந்துரைக்கின்றார். பதஞ்சலி யோகத்தில் இது உண்டு இயமம் நியமமாக. அதே போல் கிரியா யோகத்தில் ஆறினை அகற்றி ஆறினை சேர்ப்பது என்பது அதற்கு சமனாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முயற்சி கிரியா யோகத்தில். ஆகவே இவற்றை பார்ப்போமாக இருந்தால் இந்த ஆறினை நாங்கள் அகற்ற வேண்டியதை பாபாஜி என்னவென்று சொல்கின்றார் என்றால், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்கின்றார் கடந்த வாசிப்பில். இதை நாங்கள் பல தடவை கேட்டிருக்கலாம். அதற்குரிய விளக்கத்தை ஒன்றாக கொடுக்கின்றார். அதை பார்த்து விடுவோம். மீண்டும் சாதகன் தன்னை அடக்க பயிலும் போது அருமையான சொல்லு, அதுதான் நாங்கள் இறுதியாக நிற்கும் நிலை, அடங்கிய நிலை. யாருக்கு அடங்கிய நிலை? ஆணவத்திற்கு அல்ல, குருவுக்கும் திருவுக்கும். ஆகவே அதிலிருந்து பாபாஜி தொடங்குகின்றார். சாதகன் தன்னை அடக்க பயிலும் போது பின் வருபவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கொடுக்கின்றார். ஏனென்றால் அதான் முதல் நிலை. அதில் நாங்கள் முதிர்ந்து கொண்டு போகும் போதுதான் அந்த அடக்க நிலை வரும் என்பது அதனுடைய கூற்று. நமக்கு கிடைக்காத ஒன்றை கற்பனையில் அடைய நினைத்தால் காமம் என்றதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றார். நம் ஆசைகளுக்கு இடையூறாக இருப்பவர் மீது ஏற்படும் சினம் என்பது குரோதம். இதனால் நமக்கு பிடிக்காத ஒன்றை அழிக்க நினைக்கின்றோம். அடுத்ததாக லோபம் என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். லோபம் என்பது எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற பேராசை. இவ்வாறு மேலும் பொருளை அடைவதால் நமக்கு நிறைவின்மையே ஏற்படுகின்றது. அதற்கு பின் மதம் என்பது கர்வம். நம்மை பற்றி நாமே பெருமையாக இதனை நினைத்துக் கொள்வது. நாம் உயர்ந்தவர், மற்றவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இதனால் விளைகின்றது. இதனால் மற்றவரை நாம் வெறுக்கின்றோம், இழிவுபடுத்துகின்றோம். நம்மை விட உயர்ந்தவரை கண்டால் கொதித்தழுகின்றோம் என்று பாபாஜி மதத்துக்கு, அந்த கர்வத்துக்கு விளக்கம் கொடுக்கின்றார். அடுத்ததாக மோகத்துக்கு விளக்கம் கொடுக்கின்றார். மோகம் என்பது ஆசையால் வரும் மயக்கம். இதனால் நம் கட்டுப்பாட்டை நாமே இழக்கின்றோம் என்று சொல்கின்றார். மாச்சரியம் என்ற சொல்லு பலருக்கும் அது புரியாத சொல்லாக இருக்கும். இருப்பினும் பாபாஜி அதை நடைமுறை சொல்லாக இங்கு பொருள் கொடுக்கின்றார். மாச்சரியம் என்பது பொறாமை. அது எல்லோருக்கும் தெரிந்ததுண்டு, எல்லோரிடமும் தாராளமாக உள்ள ஒரு பொருள். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டால் இந்த குற்றம் விளையும் என்று பாபாஜி கூறுகின்றார். அதன் பிறகு இவர்கள் கோடிட்டதை பார்ப்போம். அதன் பிறகு கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். ஆன்மீக சாதகன் வெற்றி பெற பின்வரும் ஆறு துணை செய்யும் என்று ஆறினை நாங்கள் எடுக்க வேண்டிய ஆறினை பாபாஜி கொடுத்ததை இங்கு கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அவை ஆறு யாவன? அதை நாங்கள் பெற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில். அது அமைதி, ஒழுக்கம், வெறுப்பின்மை, பொறுமை, ஆர்வம், மனநிறைவு. எது நிழல், எது பொருள், எது பிரதிபலிப்பு, எது உண்மை என நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு சுருக்கமாக பாபாஜி கொடுக்கின்றார். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், எதை செய்கின்றீர்கள், ஏன் செய்கின்றீர்கள், அதனால் கிடைப்பது என்ன, இவற்றையெல்லாம் நாங்களாகவே அறிய வேண்டும் என்று பாபாஜி சொல்கின்றார். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை பாடமாக நாங்கள் அதை எடுக்க வேண்டும். பேந்து சொல்கின்றார், முதலில் நீங்கள் உங்களோடு ஐக்கியமாக போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள். எவ்வளவு ஆழ்ந்த கருத்து சைவ சித்தாந்தத்திலும். முதலில் நாங்கள் எங்களுடன் ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்வது எங்களுடைய உடல் எவ்வாறு இயங்குகின்றது, இதை இயக்குபவன் யார், இந்த பொறியியலினுடைய தன்மைகள் என்ன, இவற்றையெல்லாம் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து எடுப்போமாக இருந்தால்தான் நாங்கள் எங்களுடனே ஐக்கியமாகலாம். எங்களுடைய உடல் எவ்வாறு எவ்வாறு செயல்படுகின்றது, என்ன நடக்கின்றது, எங்களுடைய உடலை பற்றி, அக உடல், புற உடலை பற்றி தெரியாவிட்டால் நாங்கள் எவ்வாறு எங்களுடன் ஐக்கியமாக முடியும், முடியாது. ஆகவே எங்களை பற்றி நாங்களே அறிய வேண்டும் என்பது பாபாஜியின் அடுத்த கூற்று. அது சைவ சித்தாந்த அடிப்படையில் முழுமையாக சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சொல்கின்றார், அதற்காக குருவிடம் அருளை வேண்டுங்கள். அருமை. அதாவது சைவ சித்தாந்தம் தெரிந்தபடியால் நாங்கள் இப்போது கொஞ்சம் தெரிந்து விட்டது என்று நினைத்தால் கூட, தெரியாதவர்களுக்கு கூட குரு அருள் இருந்தால்தான் குரு அவற்றை சுட்டி காட்டுவார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை. அதுதான் கிரியா சாதகர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களுடைய சத்குரு அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் இந்த சத்சங்கங்கள் மூலம் என்பது உணர்கின்றேன். அடுத்தது சொல்லப்படுகின்றது, சத்தியம் முதலிய நான்கு சொற்களில் பொருளையும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இது இந்த வாசிப்பிலேயே தரப்படுகின்றது. அந்த அன்பர் அதை கோடிடவில்லை. அது முக்கியமான ஒரு விடயம். நான்கு தூண்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று பாபாஜி கொடுக்கின்றார். இதற்கு சில பந்திகளுக்கு முதல், அதில் ஒன்று சத்தியம், மற்றது தூய்மை, மூன்றாவது தவம், நாலாவது கருணை. இந்த நாளும் தான் எங்களுடைய அத்திவார தூண்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்பது பாபாஜியின் செய்தி. அதை விட இந்த நான்கு சொற்களுக்குரிய பொருளையும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று கொடுக்கின்றார் பாபாஜியே. அந்த நாலு விடயத்திற்கும் பொருளும் சொல்கின்றார் இந்த வாசிப்பில். அதை என்னென்று பார்த்துக் கொள்வோம். அதை பாபாஜி அவர்கள் என்ன மாதிரி அதை விளங்கப்படுத்துகின்றார்கள் என்றால், சத்தியம், தூய்மை, தவம், கருணை ஆகியவை நான்கு அஸ்திவார மூலைகள். தவம் தொண்டாகவும் கருணை அன்பாகவும் விளங்குவன என்பது பாபாஜியினுடைய கூற்று. கீதையில் பக்தியும் தொண்டும் நேரடியாக கூறப்பட்டிருக்கின்றன. தவம் என்பது தனக்கு வரும் துயரத்தை மகிழ்ச்சியோடு ஏற்பது. அது சைவ சித்தாந்தத்தில் இருவினை ஒப்பாக சொல்லப்படுகின்றது. அகிம்சை, உண்மை, திருடாமை, பிரம்மச்சாரியம், புலனடக்கம் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றார் பாபாஜி. இந்த நிலையை அடைவதற்குத்தான் அவர் ஆறினை விடச் சொல்கின்றார், ஆறினை எடுக்க சொல்கின்றார் என்பது பாபாஜியினுடைய வாசிப்பில் உண்டு. ஆகவே இதை தொடர்ந்து அவர்கள் இங்கு கோடிடுகின்றார்கள் அடுத்த விடயத்தை, சுய முன்னேற்றத்திற்கு. அதற்கு முதல் அவர் கோடிட்டவற்றை தவற விட்டு விட்டேன் அங்கு சென்று இங்கு வந்ததால். இந்த நான்கையும் நீங்கள் குருநாதரிடம் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஆறு வகை குற்றங்களிலிருந்து உங்களை விடுவிக்க குருநாதரிடம் பிரார்த்தியுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு நிறைவடைய வேண்டுங்கள். சிலுவையை சுமக்கவும் மீண்டும் உயிர்த்தெழ அதில் அறையப்படுவதையும் பிரார்த்தியுங்கள். அவர் நிச்சயம் அருள் புரிவார். சிலுவையை சுமக்கவும் மீண்டும் உயிர்த்தெழ அதில் அறையப்படுவதையும் பிரார்த்தியுங்கள். ஏதோ ஒரு மறைமுகமாக இந்த சொல்லை பாபாஜி இங்கு கொடுக்கின்றார். அடியே எனக்கு இப்போது வாசிக்கும் போது அதனுடைய பொருள் முழுமையாக விளங்கவில்லை. அதற்கு நிச்சயமாக ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கும். இயேசு பெருமான் சிலுவையை தூக்கும் போது மக்களுக்கு சொல்கின்றார், உங்களுடைய சுமையை நான் தூக்குகின்றேன் என்று. அதனுடைய கருத்து கிறிஸ்தவத்தில் அப்படி சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சிலுவையில் அவரை அறையும் போது அவர் சொல்கின்றார், நான் உங்களுக்காக மரிக்கின்றேன் என்று, இறக்கின்றேன் என்று. ஆகவே பாபாஜி இந்த ரெண்டு சொல்லையும் பிரார்த்தியுங்கள் என்று சொல்கின்றார். அவர் நிச்சயம் அருள் புரிவார் என்றும் சொல்கின்றார். ஆகவே எங்களுக்கு எவ்வளவுதான் துன்பங்கள் இன்பங்கள் இருந்தாலும் பாபாஜி அவர்கள் இந்த இரண்டையும் இன்ப துன்பங்களை ஒரே மாதிரி எடுக்க வேண்டும். அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை விட நாங்களாகவே அதிலிருந்து வெற்றி பெற முடியாது. ஆகவே உங்களுக்கு சுமையாக தோன்றுவதை என்னிடம் தந்து விடுங்கள், நான் அதை பார்த்துக் கொள்ளுகின்றேன், நீங்கள் சாதனையில் மேலே போங்கள் என்றது பாபாஜியினுடைய கூற்று. அதற்காகவோ என்னவோ தெரியவில்லை, தான் உங்களுடைய சுமைகளை சிலுவை போல் சுமக்கின்றேன், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பதற்காக அந்த உபமானம் தரப்பட்டதோ என்பது ஒரு உணர்வு நிலை. அடுத்ததாக சொல்கின்றார், சுய முன்னேற்றத்திற்கு நான் எனது என்பதில்லாமல் ஆன்மாவை கவனிக்க வேண்டும். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. நான் எனது என்பதை நாங்கள் விட்டு விலத்துதல் தான் எங்களுடைய முதல் படி. சிறிது சிறிதாக விட்டு விலத்தி முழுமையாக விட்டு விலத்துவது மிகவும் முக்கியமானது என்று சைவ சித்தாந்தத்தில் பலமுறை படித்து விட்டோம். அன்றாட வாழ்க்கையில் தினமும் ஆன்மீக குறிப்பேடு எழுதுதல் அவசியம். அதுவும் படித்துக் கொண்டிருக்கின்றோம். திரும்ப திரும்ப பாபாஜியின் புத்தகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றிய சிறு விளக்கம் கொடுக்கின்றார். அதில் தியானம், வழிபாடு, அன்றாட முன்னேற்றம் போன்றவற்றை குறித்து வைக்க வேண்டும். அது பாபாஜியினுடைய செய்தி. பாபாஜியினுடைய தீட்சை பெறுபவர்களுக்கு அது தீட்சையின் போது கூறப்படும் விளக்கம். ஒரு நாட்குறிப்பு வைத்து தீட்சை எங்களுடைய சாதனையில் ஏற்படும் விடயங்களை எழுதிக்கொண்டே போக வேண்டும் என்பது குருமார்களுடைய கட்டளை தீட்சையின் போது. அடுத்ததாக சொல்லப்படுகின்றது, யோகம், சமாதி, பிரமானந்தம் ஆகியவை திருவருளால் கிடைப்பன. எவ்வளவு அருமை இங்கு கொடுக்கப்படுகின்றது. கிரியை, கிரியை, யோகம், ஞானம், இதில் இரண்டு விடயங்கள் நாங்களாகவே முயற்சி செய்து அடைய வேண்டிய விடயம். அதாவது சரியையும் கிரியையும் என்பது மிகவும் அற்புதமாக சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆனால் யோகத்தை நாங்கள் தனியாக செய்து அதில் முழுமையாக வெற்றி பெற முடியாது. அந்த இடத்தில்தான் திருவருள் குருவருள் எங்களுடன் கூடுதலாக இணைகின்றனர். ஆகவே இந்த யோக நிலையில் நாங்கள் ஈடுபடுகின்றோம். சைவ சித்தாந்த கிரியா சாதகர்கள் இந்த நிலைக்கு எங்களுக்கு குருவருள் துணை புரிகின்றது. ஆகவே இந்த குருவருள் இருந்தால்தான் இந்த யோக நிலையில் நாங்கள் எங்களை மேம்படுத்தி இறுதி நிலையை அடையலாம். அந்த இடத்தில் சக்தி பரம்பொருளின் பாத கமலத்தில் எங்களை சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்று சைவ சித்தாந்தத்தில் படிக்கின்றோம். அதன் பின்தான் இந்த யோகத்தில் முதிர்ச்சி அடைந்த பின்தான் நாங்கள் சமாதி நிலையை எட்டுகின்றோம். அந்த நிலையில் தான் பிரம்மானந்தம் அதாவது ஆனந்தத்தை பெறுகின்றோம். சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தத்தை பெறுகின்றோம் என்பது இங்கு பாபாஜியினுடைய சொல்லாக அமைகின்றது. அது சைவ சித்தாந்தம் தெரிந்தால்தான் அதன் முழு விடயத்தை நாங்கள் இப்போது அறியக்கூடியதாக இருக்கின்றது என்பது நாங்கள் கொடுத்து வைத்தவற்றை எண்ணி நினைக்கின்றேன், உணர்கின்றேன். அடுத்தது சொல்லப்படுகின்றது, மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்த போதும் தன் நிலையிலிருந்து கீழே தடக்கி விழ வாய்ப்புண்டு. குரு எங்களுக்கு ஒரு அவதானிப்பை பார்க்க சொல்கின்றார். நாங்கள் இந்த நிலை வழி ஏறி பதிஞானத்திற்காக நின்றால் கூட தடக்கி விழ சந்தர்ப்பம் உண்டென்பதை பாபாஜி வலியுறுத்துகின்றார். அதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் வாசனாமலம். இறுதி நிலையில் கூட நாங்கள் நழுவுவதற்கு கீழே வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே சைவ சித்தாந்த அடிப்படை தெரிந்தால்தான் இவற்றை எல்லாம் விளங்கும். அல்லது நாங்கள் ஒரு வழியில் செல்கின்றோம், இறுதி நிலையை அடைந்தாலும் வழுக்கி விழுவோம் என்றால் என்னென்று வழுக்கி விழுவோம், தெரியாதிருந்தோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இந்த மும்மலங்களை பற்றி படித்தது. இந்த இருவினை ஒப்பு, மலப்பரி பாகம், சத்தினி பாதம் என்ற விடயத்தை விளக்கமாக உணர்ந்தபடியால் அந்த ஒரு சொல்லின் கருத்து கற்பூரம் போலங்களை பற்றி கொள்கின்றது என்பது இங்கு தாழ்மையான ஒரு கருத்து. அடுத்ததாக சொல்கின்றார், மனத்தில் எழும் உணர்ச்சிகளை தூண்டுதல்களை துல்லியமாக கவனிக்க வேண்டும். இது உலகியல் சொல்லு. ஓகே, மனத்தில் எழும் எண்ணங்களை உணர்ச்சிகளை தூண்டுதல்களை துல்லியமாக கவனிக்க வேண்டும். துல்லியம் என்றால் உலக சொற்களில் தெரியும், கவனமாக பாருங்கள் என்றதுதான். அது மாத்திரம் இருந்து நாங்கள் அதை வெற்றி கொள்ள முடியாது. அங்கு என்ன சைவ சித்தாந்த சொற்கள் அந்த ஒரு வசனத்தில் அமைகின்றன? காரண காரியம். ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் நடக்காது என்பது அதனுடைய மூலம். ஆகவே நாங்கள் ஈடுபடும் எந்த விஷயத்திலையும் எங்களால் செயல்படுத்தப்படுவது காரியம். அதை நடத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு, அதற்கு மூல காரணம் இறைவன். எங்களுடைய வினையை வைத்து எங்களுக்கு தந்தவன், துணை காரணங்களும் உண்டு. ஆகவே இந்த அன்பர், முதலாவது அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பல அடிப்படை விளக்கங்கள் இங்கு சைவ சித்தாந்தத்தின் உதவியுடன் வந்து கொண்டிருக்கின்றது பாபாஜினார். அடுத்ததாக சொல்கின்றார், சூழ்நிலை காரணமாக எழுபவை அவை நம்மை தவறு செய்ய வைத்துவிடும். இங்குதான் அவர் குடும்பத்தார் உலகியலை கொண்டு வருகின்றார்கள். ஏனென்றால் சூழ்நிலை என்றது ஒன்று வந்துவிட்டது. நாங்கள் அதற்குள்ளும் ஆன்மீகத்திலும் வாழ்கின்றோம் என்றபடியார். அடுத்தது, இங்கு சூழல் என்பது அகச்சூழலையும் புறச்சூழலையும் ஒருங்கே குறிக்கும். இங்கும் அதை பாபாஜி வேறுபடுத்துகின்றார். புறச்சூழல் மாயை சார்ந்தது, அகச்சூழல் உங்களுடைய உயிர் சார்ந்தது என்று சூட்சுமமாக தருகின்றார். இதில் பெரும்பாலும் புறச்சூழலே காரணமாகின்றது. உணர்ச்சிகள் அகச்சூழலாலும் தூண்டுதல் புறச்சூழலாலும் அமைவன. நிச்சயமாக இதுக்கும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தேவை. எல்லாவற்றையும் ஒரு ரிவிஷனாக எடுத்துடுங்கள் என்று. அதாவது புறச்சூழல் என்று இங்கு குறிக்கப்படுவது எங்களுடைய பொறிகள், ஐந்து பொறிகள் உடலில் இருப்பது. இந்த ஐந்து பொறிகளாலும் தான் எங்களுக்கு பிரச்சனையே. இதை எங்களுடைய மனம் உள்ளே எடுத்து இவற்றை ஆராய்கின்றது. ஆகவே எங்களை தூண்டுவதற்குரிய மூல காரணமாக இருப்பது எங்களுடைய பொறிகள். அது இன்னும் சிறிது விளக்குகின்றார் பாபாஜி. உணர்ச்சிகள் அகச்சூழலாலும் தூண்டுதல் புறச்சூழலாலும் அமைவன. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. கொதித்தெழுதலுக்கு காரணம் தூண்டுதல். கொதித்தெழுதலே ஓர் உணர்ச்சி என்று பாபாஜி சொல்கின்றார். இங்கு மிகவும் அருமையாக உணர்ச்சிக்கும் தூண்டுதலையும் விளங்கப்படுத்துகின்றார். தூண்டுதல் என்பது மூல காரணம், உணர்ச்சி என்பது காரியம். ஆகவே இதை பற்றி குறிப்பு கொடுக்கின்றார். சைவ சித்தாந்தம் படித்திருந்தபடியால் இதன் விளக்கங்கள் விளங்கிக் கொண்டு போகின்றன. இரண்டுமே மனித போராட்டத்தை குறிக்கும். அங்கு அதற்கும் கருத்து கொடுக்கின்றார். காரண காரியங்கள் இரண்டுமே எங்களுடைய போராட்டத்திற்குரிய விடயங்கள் என்பது கூறப்படுகின்றது பாபாஜியார். அதன் பின் இது வழக்கமான பிராப்தத்திற்கு அப்பாற்பட்ட அன்றாட தவிப்பு. இதில் ஒரு சூட்சுமந்த தருகின்றார் பாபாஜி, இது எங்களுடைய வினைக்கு மேலாகவும் நாங்கள் இதை அவதானிக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. ஏன் வினையால் இவை ஏற்படுவது என்பதை சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் வைத்து பார்த்து விடுவோம். வினையால் இவை ஏற்படுவது என்பதை நாங்கள் அறிகின்றோம், அது உண்மை. ஆனால் இது வினையால் தானே நடக்கின்றது என்று அதன் வழியே நாங்கள் அந்த காற்றில் அடிபட்டு கொண்டு போவோமாக இருந்தால் என்ன செய்கின்றோம்? நாங்கள் ஆகாமிய வினைகளை சேர்த்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆகவே வினைகளால் தான் இவையெல்லாம் நடக்கின்றது, எனக்கு புரிந்து விட்டது என்று சொல்லி இன்பத்தையும் துன்பத்தையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு போவோமாக இருந்தால் அதிலிருந்து மீள முடியாது. ஏனென்றால் ஆகாமிய வினை சேர்ந்து கொண்டே இருக்கும், அடுத்தடுத்த பிறப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே பாபாஜி அதை மிகவும் அருமையாக சொல்கின்றார். இங்கு இந்த உணர்ச்சிக்கும் தூண்டுதலுக்கும் இடையில் இருக்கும் விடயத்தை இது வழக்கமான பிராப்தத்திற்கு அப்பாற்பட்ட அன்றாட தவிப்பு, நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நிகழும் போராட்டம். இது ஓர் அறிஞர் கூறுகின்றார், நல்லது தீயது என்று ஏதுமில்லை, நினைப்பே அவ்வாறு செய்கின்றது. எவ்வளவு அழகாக கொண்டு வந்து பாபாஜி இதை முடிக்கின்றார். எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை இயக்கம், நல்லது கெட்டது எல்லாம் செய்ய செயல்படுவது எண்ணங்களால் தான். ஆகவே அந்த ஆதியை காட்டுகின்றார் பாபாஜி, எங்கு நாங்கள் திருந்த வேண்டும், எங்கு நாங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சைவ சித்தாந்த அடிப்படையை நாங்கள் விவரமாக படித்ததை ஒரு வசனத்தில் காட்டுகின்றார். மிகவும் அருமையாக சொல்லிக் கொண்டு போகின்றார். மீண்டும் அதை கூறுகின்றார், தூண்டுதல் உணர்ச்சி ஆகியவற்றை மனித வாழ்வின் சிறப்பான குறைபாடுகள் என்றே கொள்ள வேண்டும். இதை இட்டு நாங்கள் துக்கப்படக்கூடாது என்று சொல்கின்றார். இந்த ரெண்டு நடவடுவதற்குரிய காரணம் எங்களுடைய குறைபாடுகள் என்றால் வினைகள், அதுதான் அதற்குரிய காரணம். அதற்கு பிறகு சொல்கின்றார், வலிமையான தூண்டுதலில் மாட்டிக்கொள்வது மேலும் நன்மை பயக்கும் என்று கருதுவது தவறு. சரி, தூண்டுதலால் தான் என்னுடைய உணர்ச்சி வசப்பட்டு நான் இப்படியெல்லாம் செய்கின்றேன், மூல காரணம் தெரிந்துவிட்டது, காரியமும் விளங்கிவிட்டது என்று அதிலேயே சுழண்டு கொண்டிருப்பது மிகவும் அபாயமானது என்று பாபாஜி கூறுகின்றார். இரண்டும் தெரிந்துவிட்டதால் நான் அப்படியே வாழ்க்கையை நடத்துவேன் என்பதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று பாபாஜி கூறுகின்றார் இந்த சொல்லில். அடுத்ததாக சொல்கின்றார், அதனை எதிர்த்து புண்படாமல் வெற்றி கொள்ள வேண்டும். ஆகவே அவற்றை எதிர்த்து புண்படாமல் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை உலகியல் சொல்லில் எடுப்போமாக இருந்தால், எந்த கஷ்டம் வந்தால் என்ன, நாங்கள் அதை எதிர்நீச்சல் போட்டு அதை வென்று விடுவோம் என்று நாங்கள் நினைக்கலாம். இது உலகியலுக்குரிய கருத்து என்று அடியேனுக்கு புலப்படுகின்றது. ஆனால் அதற்கு ஆழ்ந்த கருத்து என்னவென்றால், நாங்கள் எதிர்த்து ஒன்றையுமே வெல்ல முடியாது. ஏன், ஆகாமிய வினை மணிக்கூடு ஓடிக்கொண்டே இருக்கும், அதை எடுத்துக்கொண்டே இருக்கும் ஆகாமிய வினையை. ஆகவே இந்த சொல்லின் கருத்து உலகியலில் நாங்கள் எதிர்த்து தைரியத்துடன் நின்று இதை வெல்லலாம் என்று பொருள்படாமல், ஆன்மீகத்தில் இதை வெல்லுவதற்குரிய ஒரு வழி இதை கொடுத்தவனை நாட வேண்டும், இது வந்த மூலத்தை நாட வேண்டும், அதுதான் குருபணி இறைபணி என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே எல்லாம் செயல்படுவது அவனால், எல்லாம் செய்பவன் அவனால் என்பதை சிறிது சிறிதாக உணர்ந்து நின்றால்தான் இந்த நிலையில் வெற்றி போடலாமே தவிர இதை எதிர்த்து நின்று போட முடியாது என்பது சிறிய செய்தி பாபாஜியின் சூட்சும செய்தியாக இங்கு இருக்கின்றது. பாபாஜி நமக்கு கடினமான பயிற்சிகளை தருவார், அவருடைய வரிசையில் நாங்கள் சேரும் வரை என்று குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அதாவது நாங்கள் பாபாஜி வழி நிற்கின்றோம், கிரியா யோக சாதனை செய்கின்றோம், வாழ்கின்றோம் என்று சொன்னாலும் அவர் வரிசையில் நாங்கள் சேர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவது, அந்த வழியில் நாங்கள் தவறாது நிற்க வேண்டும், அவருடைய நான்கு தங்க விதிகள் சாதனை இவற்றில் நாங்கள் தவறாது நிற்கும் போதுதான் பாபாஜி அதை தன் வரிசையில் சாதகர்கள் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்த வசனத்தை சொல்கின்றார், இந்த நிலையில் நாங்கள் நிற்பதற்கு பாபாஜி கடினமான பயிற்சியை தருவார், கடினமான பயிற்சிகளை தருவார். இந்த பயிற்சிகள் என்று சொல்வது எங்களுடைய கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட தூள உடற்பயிற்சி, சூட்சும உடற்பயிற்சி, காரண உடற்பயிற்சி அல்லது தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறை உடல், ஆத்ம உடல் பயிற்சி அல்ல. இங்கு பாபாஜி சூட்சுமமாக சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய துன்பங்களில் துறந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் அதில் விடுபட்டு மேலே வந்து கொண்டிருந்தாலும் அவருடைய சோதனைகள் எங்களை தாக்கிக் கொண்டே இருக்கும். அது அவர் வைப்பது சோதனை அல்ல, எங்களுடைய வினைக்கணக்கில் இருந்து அவர் அந்த பரீட்சையை எங்களுக்கு தருவதாக அது அமையும். ஆகவே இந்த சோதனையில் கூட நாங்கள் கடக்க வேண்டும் என்று எங்களுடைய குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே எந்த துன்பம் வந்தாலும் அது இறைவனால் வினையிலிருந்து தரப்பட்ட துன்பம் என்று சைவ சித்தாந்த மூலத்தை எடுத்து அதன் பின் குருவினால் அந்த வினைகளை நாங்கள் அனுபவிக்கும் போது அவர் எங்களை நோக்கி கொண்டிருக்கின்றார், அதை எவ்வாறு நாங்கள் கடக்கின்றோம் என்றது இங்கு கிரியா சாதகர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி என்று உணர்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் வினைகளை அனுபவிக்கலாம், ஆனால் அதை ஒரு ஆசிரியர் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று தெரிந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். ஏனென்றால் இறைவனெல்லாம் இந்த இடத்தில் வந்து அப்படியெல்லாம் எங்களை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் பரம்பொருளின் நிலைப்பாடு இல்லை. அவர் அதை வைப்பகத்தில் இருந்து எடுத்து தருகின்றார். அனுபவிக்க வேண்டியவர்கள் நாங்கள், அனுபவப்பட வேண்டியவர்கள் நாங்கள். அதை முடித்து ஆகாமிய வினையை எடுத்தோம் என்றால் அதை திரும்பவும் வைப்பகத்தில் வைக்கின்றார். ஆகாமிய வினையை தவிர்த்தோம் என்றால் வைப்பகத்தில் ஒரு புது வினையும் சேரப்போவதில்லை. இது இறைவனின் கணக்கும் அவருடைய இயக்கமும். சத்குரு என்ன செய்கின்றார்? இவற்றிலிருந்து நாங்கள் எவ்வாறு விலத்தலாம் இந்த குழந்தைகள்? அதற்கு தன்னாலான உதவிகளை செய்து தருகின்றார் குரு. அப்ப தன்னாலான உதவிகளை அவர் செய்து தர வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சிறிது சிந்திக்கின்றேன். நாங்கள் வாழும் வாழ்க்கை, நாங்கள் செய்யும் சாதனை, நாங்கள் செய்யும் அவருடைய தங்க விதியில் நின்று செயல்படும் விடயங்களை அவர் அவதானிக்க வேண்டும். சரி, அந்த விதிகளை எல்லாம் சொல்லிவிட்டேன், குழந்தை செய்கின்றது தானே என்று அவர் அதை அவதானிக்காவிட்டால் எங்களை கைபிடிச்சு கூட்டிச் செல்லும் விடயத்தில் அவர் வெற்றி பெற முடியாது. ஆகவேதான் சத்குரு அவர்கள்தான் எங்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள் என்பது இங்கு ஒரு மற்றொரு சூட்சும விளக்கமாக பாபாஜி கொடுக்கின்றார் என்பதை உணர்கின்றேன். மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஆகவே பாபாஜி கைபிடித்துக் கொண்டு செல்வது, எங்களை தூக்கி கொண்டு செல்வதெல்லாம் இதற்குள் அடங்கும் என்று முதல் கேட்ட கேள்வி கேட்ட அன்பருக்கும் இதில் பல விடயங்கள் பொருந்துகின்றது. இந்த கோடிட்ட வாசிப்புக்கும் பல விஷயங்கள் பொருந்துகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ரெண்டு பக்கம் கோடிட்டு அனுப்பியிருந்தார்கள். என்ன அது என்று பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரெண்டே ரெண்டு பந்தி மாத்திரம். ஏன் அந்த பாபாஜியின் அந்த ரெண்டு பந்திக்குள்ளும் அறப்பக்கத்துக்குள்ளே இவ்வளவு விடயங்களை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இருந்து எடுத்து என்ன செய்கின்றோம், எப்படி செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம், இவற்றை அறிவதற்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து எவ்வளவு தூரம் உதவுகின்றது என்பது நீங்கள் எல்லோரும் உணர வேண்டிய விடயம், உணர்வீர்கள். அதனால் தான் ஒரு சிறிய விடயத்துக்கே இவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது என்பதை இந்த சைவ சித்தாந்த அடிப்படையில் வந்த கிரியா யோகம் என்றபடியால் எங்களுக்கு அதை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது நான் எடுக்கவில்லை, நாங்கள் எடுக்கவில்லை, சத்குரு கிரியா பாபாஜி எடுத்து தருகின்றார். அதற்கெல்லாம் வல்ல பரம்பொருள் உதவி செய்கின்றார். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி ஓம் சிவாய. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சிறிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ
ஓம் சிவாய நமோ
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வரவே போல வேண்டி பதினொரு புள்ளியாக அமைந்தது. அவற்றில் உருவாக்கிய வியத்தை சிறிதாக ஒருமுறை பார்ப்போமானால், ஏன் தொடர்ந்து சேவை கொண்டு செய்ய முடியாமல் இருக்கின்ற என்ற கேள்விக்கு மூல காரணம் வினை என்பது பதிலாக வாங்க என்பது சுட்டிக்காட்டப்பட்டது. அத்துணன் துணை காரணம் உணவு சார்ந்ததாக இருக்கும் என்றது. அடுத்ததாக முதலாவது முயற்சி வைராக்கியம் ஆகும், மிகவும் முக்கியம். எனவே நமது வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அத்தோடு சாதார சுற்றத்தில் இருக்க வேண்டும் என்ற கருத்தில் கூறப்பட்டது. அடுத்ததாக சாட்சி பொருள் வழியில் நின்று பார்க்க வேண்டும். இறுதியாக குரு பணி இறைபணி நிற்க வேண்டும். அப்போது இதற்குரிய பதில் வெற்றி நிச்சயம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக ஆர்மையகத்தை அவர்கள் சேர்க்க வேண்டும் என்ற கேள்விக்கும், அதாவது காமம், குரோதம், லோகம், மதம், மோகம், ஆச்சரியம் பற்றிய விளக்கங்களும் கூறப்பட்டது. அத்துடன் ஆன்மீக சாதனம் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய அமைதி ஒழுக்கம் முக்கியமாக வேண்டிய கருத்துக்கள் கூறப்பட்டது. அடுத்ததாக சத்தியம் என்னும் சொற்கள் உள்ள பொருளை பற்றிய விளக்கம், தூய்மை, தவம், தவம் என்பது தொன்று, கருணை, அன்பு, சாத்தியம் பற்றிய கருத்துக்களும் கூறினதும் உருவாங்கினோம். அடுத்து இந்த நான்கினையும் குருநாடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்றதும், சுய முன்னேற்றத்துக்காக நான் எனது என்பவற்றை விட்டு விளக்க வேண்டும் என்ற கருத்துக்கள். அடுத்ததாக ஏற்கனவே கூறியபடி பாபாஜியின் நாட்குறிப்பு பற்றிய விளக்கம் கூறப்பட்டது. அடுத்து சரியே கிளியே யோக ஞானம் பற்றிய சில கருத்துக்கள் கூறப்பட்டது உருவாகினோம். மனத்திலிடும் எண்ணங்களை வெளியமாக கவனிக்க வேண்டும். அதற்கு காரணம் காரியம், மூல காரணம் விளைவம். அடுத்தது சூழ்நிலை காரணமாக வருவது பற்றியும் புறச்சூழல் காரணமாக வருவது பற்றியும் ஐந்து பொறிகள் தான் காரணம் என்ற கருத்துக்கள் கூறப்பட்டு உருவாகினோம். தூண்டுதல் என்பது மூல காரணமாக அமைகின்றது. எல்லாம் செயற்படுவது பரம்பொருள்தான் என்பது உண்மை என்பதை உணர வேண்டும். இறுதியாக எல்லாம் செயற்படுவது பரம்பொருள்தான் என்பதை உணர வேண்டும் என்பதையும் உருவாகினோம். நன்றி. ஓம் ஹரியா பாபாஜினமோம். ஓம் சிவாயனம்.
நன்றி காட்டிய சரி ரவணையா, முடிந்தவரை நீங்கள் சுருக்கமாக கொடுத்தீர்கள். மிகவும் சிறப்பு. பாபாஜி பெரம்பொருள் உதவியுடன் அது உங்கள் மூலமாக கொடுக்கப்படுகின்றது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் சிவாய
நமோ. ஓம் சிவாய நம.
சங்கம் பாபாஜியினுடைய கருணையா நல்ல சிறப்பான முறையில மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்தும் கிரியா யோகத்திலிருந்தும் பல அருமையான கருத்துகள், ஆழ்ந்த கருத்துக்களோட ஆழ்ந்த கேள்வி, கேள்வி ஆழ்ந்த கேள்வியானதுனால அதுலேருந்து பாபாஜி எடுத்து கொடுத்த கருத்துகள் ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து நிறைய கொடுத்திருக்காரு. அத நம்ம உள்வாங்கி இன்னும் நிறைய கேள்விகளை நம்ம தயார்படுத்திக்கிட்டு, கேள்வின்னா நமக்கு சைவ சித்தாந்தத்துக்கு உட்பட்டு கிரியா யோகத்துக்கு உட்பட்டு கேள்விகளை கொண்டு வந்து இந்த சப்சங்கத்து மூலியமா நம்ம கேட்டு இன்னும் பல கருத்துக்கள் இதுல புதஞ்சி இருக்கு, கடல் போல புதஞ்சி இருக்குது. நாம ஒவ்வொரு சப்சங்கத்திலையும் அந்த அறிவு நிலையை வளர்த்து சாதனாவை பெருக்கி பிறருக்கு நம்ம தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து அந்த தொண்டு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டா மாறுறதுக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம சில தொண்டுகள் செஞ்சிருப்போம், அது நான் எனதுன்னு கலந்திருப்போம். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிய புள்ள நம்ம அந்த தொண்டுல வந்து ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்குது. நான் எனதுன்னு இல்லாத ஒரு நிலையை மாற்றத்தை இந்த சைவ சித்தாந்தமும் கிரியா யோகத்தையும் நமக்கு இணைச்ச பிறகு அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதை எல்லாரும் அனுபவிக்குமாக அதுக்கு பாபாஜி எனமுமாக ஓம் கிரியா பாபாஜினமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி காத்தி சார். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. மிக மருமையாக அதை தொகுத்திருக்கின்றீர்கள் சுருக்கமாக. அதற்கு மேலாக இன்று அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கும் அதற்குரிய அடுத்த நிலையையும் நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். நான் எனது என்ற நிலையிலிருந்து விலகுது என்பதை பற்றியும் பார்த்திருக்கின்றோம். பாபாஜியின் தந்திருக்கின்ற ஆனால் அதன் மூலம்தான் நாங்கள் குரு பணி இறைப்பணியில் இறுதியாக நிற்கலாம் என்பது அதனுடைய மேலதிக கருத்தையும் கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ.